தென்றல் ஜூலை 2012 இதழில் சிறுகதை போட்டி கதை நீதான் காரணம் எழுதியவர் ஹூஸ்டனில் இருந்து சந்திரமொழி அவர்கள். ஒளி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். போர்டு மீட்டிங்கை பார்க் ஷெல்டரில் முடித்துவிட்டு மத்தியானத்துக்கு மேல் அலுவலகத்தில் நுழையும் போது சேல்ஸ் டிவிஷனில் அசந்தர்ப்பமாய் கும்பல் கூடியிருந்தது. டெஸ்பேச் தனபால் தான் முதலில் என்னை பார்த்தான். ஏ சாருக்கு முதல்ல சொல்லணும்பா, பையன் சாரோட ரெக்கமெண்டேஷன்ல வந்தவன் என்று பீடிகை போட்டவாறே, சார் நீங்க 3 மாசம் முன்ன சேல்ஸ்ல சேர்த்தீங்களே குமார்னு ஒரு பையன். அதற்கு மேல் பொறுக்கவில்லை எனக்கு. இழிக்காத விஷயத்த சொல்லியா, அந்த பையனுக்கு என்ன ஆச்சு? சிஎஸ்ஓ கலெக்ஷனுக்கு இன்னைக்கு காலையில போயிட்டு பைக்ல ஆபீஸ் வரச்சல பூந்தமல்லி ஹைரோட்ல மண்லாரி அடிச்சு பையன் ஆன் த ஸ்பாட் காலி சார். மண்டையில பலமா அடிபட்டு அம்மா ரத்தம் என்று விவரிக்க தொடங்கினான். எனக்கு தனபால் சொன்னது உரைக்கவே 1 நிமிடம் ஆனது. சுதாரித்து கொண்டாலும் நம்ப முடியவில்லை. தனபால் மெகா சீரியல் மனோபாவம் கொண்டவன். எல்லாவற்றையும் 1க்கு 10 விவரிப்பான். அருகில் இருந்த சேஸ் குணசேகரனை கேட்டேன். என்னப்பா குணா, நீங்க ஒன்னாதானே ஏரியா கலெக்ஷனுக்கு போவீங்க, என்ன ஆச்சுக்குமாருக்கு?
ஆமா சார், வழக்கம் போல அசோக் பில்லர்கிட்ட காலையில டிஃபன் சாப்பிட்டுட்டு கலெக்ஷனுக்கு கிளம்பினோம். குமார் கீழ்பாக்கில் 9 மணிக்கு இருக்கணும்னு போகிற அவசரத்தில் ஹெல்மெட்டை விட்டுட்டு போயிட்டான். இர்ரெஸ்பான்சிபிள் ஃபூல். இல்லை சார், இன்னைக்கு கலெக்ஷன் டெட்லைன், அவசரத்தில் மறந்துட்டான். ஹெல்மெட்டை ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு வான்னு கடைசியாக எனக்கு தான் ஃபோன் பண்ணினான் சார். 11 மணிக்கு ஆஃபீஸுக்கு ஆக்சிடென்ட்னு ஃபோன் வந்தது. இப்போ ஜிஹெச் போயிட்டு தான் வரேன் சார். ஸ்பாட்லேயே போயிட்டான். ஹெல்மெட் போட்டிருந்தா பொழைச்சிருப்பான். தலையில் அடிபட்டு நிறைய ரத்தம் போயிடுச்சு. வீட்டுக்கு தகவல் சொல்லியாச்சா? ஹெச்ஆர் பாலா அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு சார். இந்நேரம் சொல்லியிருக்கணும். நல்ல பையன் சார், துடியா வேலை பார்த்தான். அநியாயம் சார். அநியாயம்தான், அதுக்கு மேல் அங்கு இருக்க பிடிக்கவில்லை. முதலில் அந்த பையன் குமார் மேல் கோபம் வந்தது. ஹெல்மெட் போடாம அப்படி என்ன அவசரம்? எவ்வளவு ஆக்சிடென்ட் நடந்தாலும் இந்த பசங்களுக்கு ஏன் புத்தி வரமாட்டேன் என்கிறது. பிறகு என் மேல் கோபம் வந்தது. இங்கேயோ டெல்லியில் சுத்தி கொண்டிருந்தவனை நன்றி கடன் கழிக்கிறேன் பேர் வழி என்று இப்படி ஒரு பாவத்தை பண்ணிவிட்டேனே. என் கம்பெனியில் சேர்த்து விட்டு பைக்கையும் கொடுத்து இப்படி சென்னை நடுத்தருவில் அடிபட்டு சாக காரணமாகிவிட்டேனே. சுந்தரராஜன் முகத்தில் எப்படி விழிப்பேன்? ஒரே பையனை இழந்து எப்படி கதறிக் கொண்டிருக்கிறாரோ. என் கேபினுக்குள் போனதும் இன்டர்காமில், மாலதி சேல்ஸ்ல அந்த பையன் குமார் ஆக்சிடென்ட்ல போயிட்டான், உடனே வாமா என்றேன். வந்ததும் மளமளவென்று உத்தரவு பிறப்பித்தேன். குமாருக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் ஒழுங்காயிருக்கான்னு அக்கௌண்ட்ஸ்ல கொஞ்சம் பார்த்துட்டு உடனடியாக கிளைம் பண்ண சொல்லு. நாளைக்கு ஹிந்து மாலைமலர்ல ஆபிச்சுவரி போட ஏற்பாடு பண்ணு. கிரீவன்ஸ் தொகையா 1 லட்சத்துக்கு செக் போட்டு இமீடியட்டா அவங்க குடும்பத்துக்கு கொடுக்க சொல்லு. இன்னும் 2 நாளைக்கு என் எல்லா அப்பாயின்மெண்ட்ஸையும் கேன்சல் பண்ணிடும். நான் இப்ப கிளம்புறேன். தலை விண் விண் என்று வலித்தது. இந்த செயல் எதுவும் மனசை அமைதிப்படுத்தவில்லை. வீட்டுக்கு போகும்போது சுந்தரராஜனையும் குமாரனையும் பற்றி யோசனைகள் தோன்றின. 4 மாதம் முன்பு என் மனைவி லலிதா நச்சரிப்பு தாங்காமல் பக்கத்தில் புதிதாக திறந்த எலக்ட்ரானிக் ஷோரூம் போயிருந்தேன். ஆடி தள்ளுபடி கூப்பனுக்கு முண்டி தள்ளிய கும்பலை விட்டு ஒதுங்கி நின்று கொண்டு வேடிக்கை பார்க்கும் போதுதான் அந்த பெரியவரை கவனித்தேன். கடைக்கு வெளியே தக்காளிக்கு பேரம் பேசிக் கொண்டிருந்தார். சலவை காணாத சாதாரண வேஷ்டி ஜிப்பா, சலவைக்கு போட்டு எடுத்த மாதிரி தலை, வெளியில் திறந்த சதையெங்கும் காலம் போட்டு வைத்த கோடுகளாய் சுருக்கங்கள், கையில் 1 பை, கண்களுக்கு கீழே 2 பைகள், இத்தனையும் மீறி ஒரு நொடியில் அந்த பளபளக்கும் மொழியிலும் சாயலிலும் அடையாளம் கண்டுகொண்டேன். சுந்தரராஜன் சார், குரல் வந்த திசை நோக்கி நிதானமாக தலை தூக்கி கூர்மையாக பார்த்தார். கண்களில் அதே தீட்சண்யம். அவரேதான். நீங்க சுந்தரராஜன் சார் தானே? சந்தானமன் சீனிவாசன்ல மேனேஜரா? ஆமா, நான் சுந்தரராஜன் தான். நீங்க யாருன்னு தெரியலையே. சாரி சார், நான் உங்க ராம்ஜி ராமச்சந்திரன். இப்ப தெரியுதா? கண்ணாடியை இப்போது மாட்டிக்கொண்டு கிட்டத்தில் பார்த்தார். ராம்ஜி, ஓ அடையாளமே தெரியல. சாரி, ரொம்ப வருஷம் ஆச்சுல. நல்லா இருக்கியா? வைஃப் பசங்கள்லாம் வந்திருக்காங்களா? கரிசனத்தோடும் ஆர்வத்தோடும் தேடினார். வைஃப் வந்திருக்கா, உள்ளே இருக்கா? பசங்க என்று நான் இழைத்ததிலேயே புரிந்து கொண்டு உறுத்தாமல் அடுத்த கேள்விக்கு தாவினார். இங்கதான் இருக்கியா? எங்க வேலை பார்க்கற? நான் இப்ப NBF ஃபினான்ஸ் டைரக்டரா இருக்கேன். எல்லாம் உங்க ஆசீர்வாதம். ரொம்ப பெருமையா இருக்குப்பா. இன்னும் ஒசந்த நிலைக்கு வருவே. நிஜமான சந்தோஷத்தோடு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்த்தினார். இங்க தணிகாச்சலம் தெருல அனுகிரக அபார்ட்மெண்ட்ஸ் D3 இருக்கேன். ஆண்டவன் புனிதத்துல ஓடுதுப்பா. இங்க நான் வைஃப் பொண்ணு உமாதான் இருக்கோம். பையன் குமார் டெல்லியில சேல்ஸ் ரெப்பா இருக்கான். குரலில் ஒரு ஆயாசம் தெரிந்தாலும் முடிஞ்ச போது நீயும் வீட்டு பக்கம் வா என்று தலையில் கை வைத்து ஆசீர்வதித்து விட்டு கிளம்பினார். இன்று நான் நல்ல நிலைமைக்கு வர ஆரம்பப்படி எடுத்துக் கொடுத்தவர் சுந்தர்ராஜன். மங்களூரிலிருந்து சென்னைக்கு வந்த மேன்ஷனில் தங்கிக் கொண்டு ஒரு ஆடிட் கம்பெனியில் வேலை பார்த்துக் கொண்டே சிஏவும் படித்துக் கொண்டிருந்த காலம் அது. புதிய ஊர், புது வேலை, புது மனிதர்கள், எதுவும் புரிபடவில்லை. கண்ணை கட்டி காற்றில் விட்டது போல் இருந்தது. சுந்தர்ராஜன் அங்கு மேனேஜர் என்று பேர். ஆனால் ஆளினால் அவர்தான். சிஏ படிக்கவில்லையே தவிர ஒரு ஆடிட்டருக்கு தெரிய வேண்டிய எல்லாம் அவருக்கு அத்துப்படி. ராம்ஜி, ராம்ஜி என்று என்னை அன்பாக கூப்பிட்டு எல்லா வேலைகளையும் இன்கம் டாக்ஸ், ஆடிட்டிங், புக் கீப்பிங் என்று பொறுமையாக சொல்லிக் கொடுத்தார். என்னை விட 15-20 வயது பெரியவராக இருந்தால் ஒரு நல்ல நண்பன் போல பழகினார். தப்பு பண்ணினால் கூட மனம் புண்படுகிற மாதிரி அதிர்ந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார். ஆடிட் கம்பெனி வேலை தவிர சாயங்காலம் பக்கத்து ஹோட்டல்களில் கணக்கு எழுதப் போவார். அப்போது என்னையும் கூட்டிக் கொண்டு போய் அவர் கணக்கில் டிஃபன் வாங்கி தருவார். அவர் அப்படி என்னை அரவணைத்து எல்லாம் சொல்லித்தராவிட்டால் நான் என்றோ படிப்பு மாச்சு ஒண்ணு மாச்சு என்று ஊருக்கு ஓடியிருப்பேன். நான் சிஏ முடித்து பெங்களூரில் வேலைக்கு போய் எம்பிஏவும் முடித்து சென்னைக்கு மறுபடி வேலைக்கு வர 20 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. சுந்தர்ராஜனோடு தொடர்பு அறிந்து போனது. அவரை சந்தித்த 2 வாரம் கழித்து ஒரு நாள் அவர் வீட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் போனேன். பெயிண்ட் வாசனை கண்டு 10 வருஷம் ஆயிருக்கும். தீப்பெட்டி அடிக்கினால் போல் இடுங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள் நுழைந்து கதவை தட்டினேன். அவர் மனைவியும் பெண்ணும் தான் இருந்தார்கள். வீட்டுக்குள்ளேயும் வறுமை கலந்த எளிமை. ஒரு நொடியில் அவர்கள் குடும்ப நிலைமை புரிந்தது. காப்பியோடு குடும்ப கஷ்டத்தையும் அந்த அம்மாள் என்னிடம் பட்டவர்த்தனமாக கலந்து கொடுத்தாள். டெல்லியில் சேல் சிறப்பாக இருக்கும் பையனின் சொற்ப சம்பளத்தில்தான் வண்டி ஓடுகிறது. 2 குடித்தனம் என்பதால் கஷ்ட ஜீவனம்தான். பண உதவி செய்தால் சுந்தர்ராஜன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று தெரியும். அந்த பையனுக்கு நல்ல சம்பளத்தில் சென்னையில் என் கம்பெனியிலேயே வேலை வாங்கித்தர முடிவு செய்தேன். வேலை வாங்கி கொடுத்த அடுத்த வாரம் பெரிய பழத்தொட்டோடு குடும்பத்தோடு என் வீட்டுக்கு வந்தார்கள். சுந்தர்ராஜன் கண்கள் பணிக்க என் பையனை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து நல்ல வேலையும் பார்த்து கொடுத்துட்ட. இன்னைக்கு நாங்கள் நிம்மதியா இருக்கோம்னா அதுக்கு நீதான் காரணம் என்று நன்றி சொன்னார். 1 மாதம் முன்பு சேல்ஸ் டைரக்டர் செல்லப்பா, எங்கிருந்து பிடிச்சப்பா அந்த பையனை? ஜெம் எம்எஸ்ஓ ஏரியால 3/4 வரவேண்டிய பாக்கி சவுகார்பேட்டில் தான். 2 வருஷமா நானும் குணாவும் தலையால தண்ணி குடிச்சும் வராத பாக்கியெல்லாம் அனாயாசமா ஹிந்திலேயே பேசி அள்ளிட்டு வந்துட்டான். டார்கெட்லாம் தூள் பண்ணிட்டான். தேங்க்யூ, எல்லாத்துக்கும் நீதான் காரணம் என்ற போது இன்னும் பெருமையாக இருந்தது. சுந்தர்ராஜனுக்கு நான் பட்ட நெடுநாள் கடனை தீர்த்து விட்ட நிம்மதி எழுந்தது. இன்று எல்லாம் பால். ராத்திரியெல்லாம் தூக்கம் வரவில்லை. சுந்தர்ராஜன் முகத்தில் எப்படி விழிப்பேன்? ஏண்டா பாவி, நல்லது பண்றேன், என் ஒரே பையனை இப்படிக்காவ வாங்கிட்டியேடா என்று அவர் பலார் பலார் என்று அறைவது போல பிரமை. எல்லாத்துக்கும் நீதான் காரணம், அப்ப இதுக்கும் நீதான் காரணம் என்று மனசாட்சி உலுக்கியது. ஓரளவு படித்த பகவத்கீதையோ மத்வாச்சாரியார் பாஷ்யங்களோ இந்த நேரத்துக்கு அமைதி தரவில்லை. காலையில் ஹிண்டுவில் 10 சென்டிமீட்டர் சதுரத்தில் குமார் சிரித்து கொண்டே அடங்கி போயிருந்தான். காரை தெருமுனையிலேயே நிறுத்திவிட்டு அந்த இழவு வீட்டை நோக்கி மனைவி லலிதாவோடும் ரோஜா மாலையோடும் நடந்தேன். வயிற்றை பிசைந்தது. தெரிந்த 4-5 ஆபீஸ் முகங்களையும் மூங்கில் ஓலைப்பாடையையும் கடந்து இயந்திர கதியில் படியேறினேன். நேற்று வரை முகத்தில் சிரிப்போடு சுற்றி கொண்டிருந்த குமார் முகமே தெரியாதவாறு மூட்டையாக கட்டி நடுக்கூடத்தில் கிடத்தப்பட்டிருந்தான். தலைமாட்டில் ஊதுவத்தி, லட்சுமி விளக்கு, சுற்றி பெண்கள் தலைவிரிகோலு, அழுகைக்கு மத்தியில் மாலையை போட்டு அஞ்சலி செலுத்தினேன். சாறை சாறையாக தெரிந்தவர் உறவினர் வர வர ஓய்ந்திருந்த அழுகை மேலே மேலே போனது. கிளம்பும் நேரம் வந்தது. சுந்தர்ராஜனை கண்கள் தேடின. பாவ மன்னிப்பு நேரம் வந்துவிட்டது. அழுது வேங்கிய கண்களோடு உமா, அப்பா உள்ளே படுத்திருக்கார், போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு பாடி ராத்திரி ரொம்ப லேட்டாதான் கிடைச்சது, அப்பா தூங்கவே இல்லை என்றாள். தைரியம் வரவழைத்துக் கொண்டு உள்ளே போய் படுத்திருந்த சுந்தர்ராஜன் தோளில் கை வைத்து எழுப்பினேன். ஐ எம் வெரி வெரி சாரி சார், எப்படி உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுனே தெரியலை. சுதாரித்து எழுந்து உட்கார்ந்தவர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை காட்டினார். ராம்ஜி அவன் முகத்தை கூட பார்க்க முடியாத அளவு பாவம் பண்ணியிருக்கேன், நிமிஷத்துல சொல்லிக்காம போயிட்டான் என்றார். இதெல்லாம் நான் பண்ணின பாவம் சார், நான் வேலை வாங்கி தந்திருக்காட்டி குமார் இப்படி இந்த சென்னையில ஆக்சிடென்ட்ல போயிருக்க மாட்டானே, நல்லது பண்றதான் நினைச்சு உங்களுக்கு பெரும் பாவத்தை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க சார். புத்திர சோகத்தில் இருந்த அந்த வயோதிக தந்தையிடம் பாவம் மன்னிப்பு கேட்டேன். சோகம் கொப்பளிக்கும் கண்களால் என்னை ஒருமுறை தீர்க்கமாக பார்த்து என் தோளை தொட்டு சொன்னார். ராம்ஜி, டெல்லியில இருக்கும்போது அவன் மனசுல எப்பவும் ஒரு குறை, இங்க எங்களையெல்லாம் விட்டுட்டு தனியா இருக்கோமேன்னு எப்பவும் சொல்லுவான். இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும், நாம எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம்னு. நீ இந்த வேலை வாங்கி கொடுத்ததால 3 மாசமா ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அவன் அம்மா கையால அவனுக்கு பிடிச்ச சாப்பாடு, அவன் தங்கையோட அரட்டை, என் கூட வாக்கிங், இப்படி எல்லாம் ரசிச்சு அனுபவிச்சான். அவன் விதி இது. அவன் டெல்லியில இருந்தாலும் போயிருப்பான். நீ பண்ணினதுலேயே பெரிய புண்ணியம். அவன் போறதுக்கு முன்னாடி இந்த 3 மாசம் சந்தோஷமா இருக்க வச்சது. இது நடக்காம அவன் போயிருந்தா இந்த கட்டை சத்தியமா வெந்திருக்காது. இப்ப உன் புண்ணியத்துல இந்த கட்டை வேக போறது. அவன் ஆத்மா சாந்தி அடைய போறது. அதுக்கு நீதான் காரணம். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.